நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வழங்குவோர் விமல் சொக்குநாதன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு நிறுவனம் பிரான்சிலும் பல லட்சக்கணக்கான தொலைபேசி உரையாடல்களை ரகசியமாக ஒட்டுக்கட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இதுகுறித்து பிரான்சில் உள்ள அமெரிக்க தூதரை பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சகம் அழைத்து விவாதித்திருக்கிறது. பிரான்சில் லெமோண்ட் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகள் அதிர்ச்சி அளிப்பதாக பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் மானுவல் வால்ஸ் வர்ணிக்கிறார்.
Les révélations du monde que je n'ai pas encore eu l'occasion de lire, mais à partir des documents.
அமெரிக்காவிலிருந்து தப்பியோடியிருக்கும் உளவுத்துறை பகுப்பாய்வாளர் எட்வர்ட் ஸ்னோடனால் கசியவிடப்பட்ட ஆவணங்களை சுட்டிக்காட்டும் இந்த பத்திரிகை இந்த ஆண்டின் முற்பகுதியில் 30 நாள் காலகட்டத்தில் 7 கோடிக்கும் மேலான தொலைபேசி உரையாடல்கள் ஒட்டுக்கேட்கப்பட்டதாக இந்த ஆவணங்கள் காட்டுவதாக கூறுகிறது.
ஜப்பானில் 2011 விபத்துக்குள்ளான ஃபுகுஷிமா அணு ஆலையை அண்மித்திருக்கும் 6 நகரங்களையும் கிராமங்களையும் சுத்திகரித்து கதிரியக்க அபாயங்களை அப்புறப்படுத்தும் வேலைகள் மேலும் 3 வருடங்களுக்கு தாமதிக்கப்பட வேண்டி இருக்கும் என்று ஜப்பானிய அரசு அறிவித்திருக்கிறது. 2011 மக்கள் கைவிட்டு வெளியே நகரங்களை சுத்திகரித்து பாதுகாப்பு நிலையமாக மாற்றுவது தாங்கள் முன்னர் மதிப்பிட்டதை விட மிகப்பெரிய வேலையாக இருப்பதாக அரசு அறிவித்திருக்கிறது. 90,000 அதிகமான மக்கள் தத்தம் வீடுகளுக்கு திரும்ப முடியாத நிலையில் இருக்கிறார்கள். டோக்கியோவில் நமது பிபிசி நிருபரின் கருத்துப்படி இவர்களில் பலர் தாங்கள் திரும்பிச் செல்லவே மாட்டார்கள் என்று தீர்மானித்திருப்பதாக கூறியிருக்கிறார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ரஷ்யாவில் தெற்கே வோல்கிராட் நகரில் பேருந்தொன்றில் நடந்திருக்கின்ற குண்டு தாக்குதலில் குறைந்தது 5 பேர் கொல்லப்பட்டுள்ளனர், 20க்கும் மேற்பட்டோர் காயப்பட்டுள்ளனர். இஸ்லாமிய ஆயுதாரி ஒருவரின் மனைவி என்று நம்பப்படுகின்ற பெண் தற்கொலை குண்டுதாரி ஒருவரை குண்டை வடிக்க செய்திருப்பதாக ரஷ்ய பயங்கரவாத தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கூறுகின்றனர்.
Сегодня в Волгограде около 14 часов в рейсовом автобусе произошел взрыв.
குண்டுபடித்தபோது பேருந்தில் 40 பயணிகள் இருந்துள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து பிரதேசத்தில் உள்ள எல்லா பேருந்துகளையும் பேருந்து நிலையங்களுக்கு சோதனைகளுக்காக திரும்பும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் 3 வெவ்வேறு இடங்களில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள தீயணைக்கும் படையினர் கடுமையான காற்றையும் கொதிக்கும் வெப்பத்தையும் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். 11 வயது சிறுவன் ஒருவன் உட்பட பல சிறுவர் சிறுமிகளை கைது செய்திருக்கும் போலீசார் வேண்டுமென்றே தீ வைத்தார்கள் என்று இவர்கள் மீது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட வீடுகள் ஏற்கனவே தீயினால் அழிக்கப்பட்டுள்ளன.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
சவுதி அரேபியாவின் மனித உரிமை செயற்பாடுகள் மோசமடைந்து வருவதாக மனித உரிமைகள் அமைப்பான அம்னஸ்டி இன்டர்நேஷனல் குற்றஞ்சாட்டுகிறது. ஐநா மன்றத்துக்கு 4 ஆண்டுகளுக்கு முன்னர் சீர்திருத்தங்களை அமுல்படுத்துவதாக கொடுத்த உறுதிமொழிகளை சவுதி அரேபியா அமுல்படுத்த தவறியதோடு மட்டுமல்லாமல் அடக்குமுறையையும் அதிகரித்திருக்கிறது என்று அம்னஸ்டி சுட்டிக்காட்டுகிறது. அமைதியாக செயற்படும் ஆர்வலர்கள் எதேச்சதிகாரமான வகையில் கைது செய்யப்படுவது நீதியற்ற விசாரணை மற்றும் சித்திரவதை ஆகியவற்றை எதிர்கொள்கிறார்கள் என்று அம்னஸ்டி கூறுகிறது.
2nd உலகப் போர்க்காலத்தில் போலந்து நாட்டு கைதிகள் ஒட்டுமொத்தமாக கொல்லப்பட்டவை பற்றி நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது மிக முக்கியமான கோப்புகளை ரஷ்யா மறைத்து வைத்தது ஏன் என்று தமக்கு சரியான விளக்கம் தரவில்லை என்று மனித உரிமைகள் பற்றி ஐரோப்பிய நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. 20,000க்கும் மேற்பட்ட போலந்து நாட்டு ராணுவ வீரர்கள் 1940 கொல்லப்பட்டார்கள். பிற்காலத்தில் இந்த சம்பவம் கட்டின் படுகொலைகள் என்று விபரிக்கப்பட்டது. இந்த படுகொலைகளுக்கு பொறுப்பு ஜெர்மனியின் நாசி ஆட்சியினர்தான் என்று 50 வருடங்களாக கூறி வந்த சோவியத் யூனியன் 1990 தான் கட்டின் படுகொலைக்கு தானே பொறுப்பேற்றது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
கடந்த சனிக்கிழமை தமிழகத்தின் தூத்துக்குடி அருகே சிறைப்பிடிக்கப்பட்ட கப்பலின் தலைமை பொறியியலாளரும் உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர் மீண்டும் தற்கொலைக்கு முயன்றுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. கப்பலின் கேப்டன் உட்பட கைது செய்யப்பட்ட 35 பேர் தற்போது பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள்.
சீன நாட்டு மூலதன முதலீட்டாளர்களோடு இணைந்து பிரான்சின் மிகப்பெரும் எரிபொருள் நிறுவனமான EDF பிரிட்டனின் முதலாவது புதிய அணு மின் உற்பத்தி நிலையம் ஒன்றை உருவாக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. பிரிட்டன் தென்மேற்கே ஹிங்க்லி பாயிண்ட் என்ற இடத்தில் அமையவிருக்கும் ஆலை நிர்மாணம் பூர்த்தியடைய 10 ஆண்டுகள் பிடிக்கும் என்றும் பிரிட்டனுக்கு தேவையான மின்சாரத்தில் 7% இந்த அணுமின் ஆலை வழங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.